ஓம் சாந்தி. 16/4/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சதோபிரதானம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். தங்கமாக மாற்றக்கூடியவர் சிவபாபா உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பதில்: மிக மிக பணிவுடையவர்களாக ஆகுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். அகங்காரம் வந்தால் எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையின் விஷயத்தின் மூலமாகத்தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகின்றார்கள். தூய்மை இருக்கும்போது மரியாதை இருக்கிறது. தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போதுதான் அனைவருக்கும் தலை வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபாவும் நாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார். பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களில் பலவிதமான சித்திரங்கள் உருவாக்கி விடுகிறார் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பாரஸ்நாத்தை ஏற்றுக்கொள்வது போல் ஆகும். அவருடைய மிக பெரிய ஆலயம் இருக்கிறது. ஆனால் எதுவும் இல்லை. 4 நுழைவாயில்கள் இருக்கின்றன. 4 மூர்த்திகள் இருக்கின்றன. 4வதில் கிருஷ்ணரை வைத்திருக்கிறார்கள். இப்போது எதையாவது மாற்றியிருக்கலாம். கண்டிப்பாக பாரஸ்நாத் என்று சிவபாபாவை தான் சொல்ல முடியும். மனிதர்களை பாரஸ் புத்தியுடையவர்களாக அவர்தான் மாற்றுகிறார். எனவே முதன் முதலில் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன். பின்னால் முழு உலகமும் இருக்கிறது. சூக்ஷ்ம வதனத்தில் உலகம் எதுவும் இல்லை. பின்னால் லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு இருக்கிறார். உண்மையில் விஷ்ணுவின் ஆலயம் கூட தவறானது. விஷ்ணு 4 புஜங்களை உடையவராக இருக்கிறார். 4 புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பது இல்லை. பாபா புரிய வைத்திருக்கிறார். லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை ஒன்றாக்கி விஷ்ணுவின் ரூபத்தில் காட்டியிருக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் இருவரும் தனித்தனியானவர்களாக இருக்கிறார்கள். சூக்ஷ்ம வதனத்தில் விஷ்ணுவிற்கு 4 புஜங்களை காண்பித்து விட்டார்கள். அதாவது இருவரையும் சேர்த்து 4 புஜங்களாக ஆக்கிவிட்டார்கள். மற்றபடி அப்படி இருப்பது இல்லை. ஆலயத்தில் 4 புஜங்களை காட்டுகிறார்கள். அது சூக்ஷ்ம வதனத்தினுடையதாகும். 4 கைகளிலும் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்றவைகளை கொடுக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. சக்கரம் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. நேபாளத்தில் விஷ்ணுவின் பெரிய சித்திரத்தை பார்க்கடலில் காட்டுகிறார்கள். பூஜை நாட்களில் கொஞ்சம் பாலை ஊற்றி விடுகிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கிறார். இப்படி வேறு யாரும் விஷ்ணுவின் பொருளை புரிய வைக்க முடியாது. தெரியவே தெரியாது இதை பகவான் அவரே புரிய வைக்கிறார். சிவபாபாவை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. இருப்பவர் ஒருவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அநேக பெயரை வைத்து விட்டார்கள். இப்போது நீங்கள் அநேக பெயர்களை கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் அதிகமாக ஏமாற்றம் அடைகிறது. நீங்களும் அடைந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒருவேளை ஆலயம் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் பரமாத்மா, நிராகார பரமபிதா பரமாத்மா என்று புரிய வைப்பீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக ஓ பரமபிதாவே என்று கூறுகிறது. ஞானக்கடல் என்றும் சுகக்கடல் என்றும் என்றும் அவருடைய புகழ் கூட இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கின்றன. ஞான மார்க்கத்தில் ஞான கடல் ஒருவரே ஆவார். அவர்தான் பதீத பாவனன். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா. நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள். அதாவது ஒரு பாபாவையே நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது உடலின் சண்டை சச்சரவு துன்பங்கள் நீங்கும். பிறகு ஜீவன் முக்தி பதவியை அடையுங்கள். இது ஜீவன் முக்தி அல்லவா? பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. தனியாக இதை அடைய முடியாது. கண்டிப்பாக ராஜ்யமும் இருக்கும் அல்லவா? பாபா ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சத்யுகத்தில் ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் இருக்கிறார்கள். நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சென்று உயர்ந்த குலத்தில் பிறவி எடுப்பீர்கள். அதிகமான சுகம் கிடைக்கிறது. எப்போது அது ஸ்தாபனையாகி விடுகிறதோ அப்போது மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திரும்பி சென்று விடுகின்றன. அவர் அவருடைய பிரிவில் சென்று நின்றுவிடும். இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் வருவார்கள். பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலிருந்து எப்படி வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒரு இலைக்கு பதிலாக 10 இலைகள் ஒன்றாக வர வேண்டும் என்பது கிடையாது. இல்லை, விதிப்படி இலைகள் வருகின்றன. இது மிகப்பெரிய மரமாகும். ஒரு நாளில் லட்சக்கணக்கானவர்களின் வளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது என்று காட்டுகிறார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். துக்கத்தை போக்கி அவர்தான் சுகத்தை அளிப்பவர் என்பதை புரிய வைக்க வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் துக்கம் அடைகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார். துக்கத்தை கொடுப்பவன் ராவணனாவான். பாபா வந்திருக்கிறார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் தானே வந்து புரிந்து கொள்வார்கள். நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், பிறகு ஓடிவிடுகிறார்கள். எவ்வாறு குளித்துக் கொண்டிருக்கும் போதே கால்கள் வழுக்கி விடுகிறது. பிறகு தண்ணீருக்குள்ளே சென்று விடுவது போலாகும். பாபா அனுபவம் வாய்ந்தவர் அல்லவா? இது விஷக்கடலாகும். பாபா உங்களை பார்க்கடலின் பக்கம் கொண்டு செல்கிறார். ஆனால் மாயை எனும் முதலை நல்ல நல்ல மகாரதிகளை கூட விழுங்கி விடுகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் மடியில் இருந்து இறந்து ராவணனுடைய மடிக்கு சென்று விடுகிறார்கள். அதாவது இறந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இருக்கிறார். பிறகு படைப்பை படைக்கிறீர்கள். சூக்ஷ்ம வதனத்தில் வரலாறு புவியியல் ஒன்றுமில்லை. நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள். காட்சிகளை பார்க்கிறீர்கள். அங்கே 4 புஜங்களை உடையவரை பார்க்கிறீர்கள். சித்திரங்களில் இருக்கிறது அல்லவா? எனவே அது புத்தியில் அமர்ந்து இருக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்சி ஏற்படும். ஆனால் அப்படி எந்த பொருளும் இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் சித்திரமாகும். இப்போது வரை பக்தி மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கம் முடிந்தது என்றால் பிறகு இந்த சித்திரங்கள் இருக்காது. சொர்க்கத்தில் இந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுவீர்கள். லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபம் என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணருடைய பூஜை என்பது 4 புஜங்கள் கொண்ட விஷ்ணுவின் பூஜை. பூஜை லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயம் என்றாலும் சத்துர்புஜ விஷ்ணுவின் ஆலயம் என்றாலும் ஒரே விஷயம் ஆகும். இருவருடைய ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. இவர்கள் பராமரிப்பும் கொடுக்கிறார்கள். முழு உலகத்தின் எஜமானர்கள் எனும் போது முழு உலகையும் பராமரிக்கிறார்கள். சிவ பகவானுடைய மகாவாக்கியம். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். விரிவாக புரிய வைக்க வேண்டும். இது கீதைதான் என்று சொல்லுங்கள். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை மட்டும் போட்டுவிட்டார்கள். இது தவறாகும். அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள். ஆகையால் பாரதம் தமோ பிரதானமாகிவிட்டது. இப்போது கலியுக உலகின் கடைசி. இதனை தமோ பிரதான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. யார் சத்தோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுத்து இருக்கிறார்கள். பிறப்பு இறப்பில் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். எப்போது முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ அப்போது பிரம்மா பாபா முதல் நம்பரில் வரவேண்டியுள்ளது. ஒருவருடைய விஷயம் இல்லை. இவருடைய முழு ராஜ்யமும் இருந்தது அல்லவா? மீண்டும் கண்டிப்பாக நடக்க வேண்டும். பாபா அனைவருக்கும் கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவங்கள் நீங்கிவிடும். காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டார்கள். இப்போது கருப்பிலிருந்து வெள்ளையாக எப்படியாவது அதை பாபா தான் கற்றுத்தருகிறார். கிருஷ்ணரின் ஆத்மா விதவிதமான பெயர் ரூபங்களை எடுத்து வந்திருக்கும். யார் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகளுக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும். எனவே அவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் பாபா வந்து பிரவேசிக்கிறார். பிறகு அவர் சத்தோ பிரதானமாக உலகின் எஜமானராக ஆகிறார். உங்களில் பாரஸ்நாத்தையும் பூஜை செய்கிறார்கள், சிவனையும் பூஜை செய்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு சிவன்தான் அப்படி பாரஸ்நாத்தாக மாற்றியிருப்பார். ஆசிரியர் வேண்டும் அல்லவா? அவர் ஞான கடலாக இருக்கிறார். இப்போது சதோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டும் என்றால் பாபாவை மிக அன்போடு நினைவு செய்யுங்கள். அவர்தான் அனைவருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர். பாபா சுகம் கொடுக்கக்கூடியவர். இது முள் நிறைந்த காடு மலர் நிறைந்த தோட்டமாக மாற்ற பாபா வந்திருக்கிறார். பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் இந்த சாதாரண வயோதிகரின் உடலில் பிரவேசிக்கிறேன். அவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை. பகவானுடைய மகாவாக்கியம். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். குறிக்கோளே ராஜா ராணி ஆவதுதான் என்றால் கண்டிப்பாக பிரஜைகள் வருவார்கள். மனிதர்கள் அதிகமாக யோகா யோகா என்று செய்கிறார்கள். துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அநேக அட்டயோகங்களை செய்கிறார்கள். அவர்கள் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. பாபாவின் யோகமே ஒரே முறையான யோகம். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் விடுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் ஒருவரிடத்திலேயே தொடர்பை இணைப்போம் என்று பாடினீர்கள். எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருந்தது அல்லவா? அரை கல்பம் சொர்க்கம், பிறகு நரகமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும். தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் அடங்கியுள்ளது. அதை நீங்கள் நடிக்கிறீர்கள். இப்போது சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும். சந்நியாசிகள் தூய்மையாகும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுகிறது! அனைவரும் தலை வணங்குகிறார்கள். தூய்மையின் விஷயத்தில் தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகின்றனர். தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்களாவர். சந்நியாசிகள் ஒரு பிறவி தூய்மையாகிறார்கள், பிறகு அடுத்த பிறவியில் விகாரத்தின் மூலம்தான் பிறக்கிறார்கள். தேவதைகள் சத்யுகத்தில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது படிக்கிறீர்கள், படிப்பு சொல்லி தருகிறீர்கள். சிலர் படிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் தாரணையாவதில்லை. பாபா கூறுகிறார், உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும்? ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாத செய்தால் அனைவரும் உதவி தொகை பெற்று விடுவார்கள். அதை பக்தி மார்க்கத்தில் ஆசீர்வாதம் என்கிறார்கள். சந்நியாசிகள் கூட அப்படி செய்கிறார்கள். அவர்களிடம் சென்று எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆசீர்வதியுங்கள் என்று சொல்வார்கள். நல்லது, உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும், பெண் குழந்தை பிறந்தால் அது விதி என்று சொல்வார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் ஆஹா என்று காலில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். நல்லது, ஒருவேளை இறந்துவிட்டால் அழுது புலம்புவார்கள், குருவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். குரு அப்படி விதி இருந்தது என்று சொல்வார். முதலிலேயே ஏன் சொல்லவில்லை என்று கேட்பார்கள். யாராவது இறந்தவர் உயிர் விட்டால் இதுவும் விதி என்றுதான் வந்து கூறுவார்கள். அது கூட நாடகத்தில் அடங்கியுள்ளது. ஆத்மா எங்காவது மறைந்து விடுகிறது. மருத்துவர்களும் இவர் இறந்து விட்டார் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு உயிர் ஷரீரத்தில் பிரவேசமாகும். சிதையில் ஏற்றப்பட்டவர்கள் கூட எழுந்து விடுகிறார்கள். யாராவது ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவருக்கு பின்னால் அநேகர் சென்று விடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவுடையவர்களாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும். சிறிது கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு யாரிடமாவது சிறிது அகங்காரம் காட்டினீர்கள் என்றால் விரோதம் அதிகமாகும். மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நேபாளத்தில் கூட குரல் எழும்பும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமை காண நேரம் இல்லை. இல்லை என்றால் அவர்களுடைய தங்குமிடம் பறந்துவிடும். பெரிய பெரிய மனிதர்கள் விழித்துக் கொண்டால், சபையில் அமர்ந்து சொன்னால் அவர்களுக்கு பின்னால் அநேகர் வந்து விடுவார்கள். யாராவது மந்திரி பாரதத்தின் ராஜயோகத்தை பிரம்மா குமாரிகளை தவிர யாரும் கற்றுத்தர முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்ய வேண்டும். அப்படி இதுவரை யாரும் வரவில்லை. குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக அற்புதமானவர்களாக ஆக வேண்டும். இன்னார் இன்னார் எப்படி உரையாற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்வதற்கான யுக்தியை பாபா கற்றுக் கொடுக்கிறார். பாபா எப்படி முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்ப கல்பமாக நடத்தியிருப்பார். நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. அப்படியேன் என்று கேள்வி எழ முடியாது. நாடகத்தின்படி என்ன புரிய வைக்க வேண்டியிருந்ததோ அதை புரிய வைத்து வைத்தார். புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறேன். மற்றபடி மக்கள் அளவற்ற கேள்விகளை கேட்பார்கள். முதலில் மன்மனாபவ ஆகுங்கள் என்று சொல்லுங்கள். பாபாவை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நல்லது, இனிமேலும் இனிமையான, காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலிகளாகவும் திறமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்து பிறகு மற்றவர்களை செய்ய வைக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை தானே உருவாக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிறிது கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையாக பணி உடையவர்களாக ஆக வேண்டும். மாய எனும் முதலையிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். வரதானம் நடந்து முடிந்துவிட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு சொரூபமாக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைபவர் ஆவீர்களாக. விளக்கம்: நடந்தது நடந்துவிட்டது என்பது ஆகத்தான் வேண்டியுள்ளது. காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே கடந்து போய்விடும். ஆனால் பாஸ்விதானர் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவராகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் கடந்து செல்லுங்கள். அதாவது நடந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்தவுடனே ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். மற்ற ஆத்மாக்கள் உங்களது நடந்து முடிந்த கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும். உங்களது கடந்த காலம் நினைவு சொரூபமாக ஆகிவிட வேண்டும். அப்பொழுது அனைவரும் புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: சுயநன்மைக்கான சிறந்த திட்டத்தை அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான சகாஷ் கிடைக்கும். ஓம் சாந்தி.